அன்பார்ந்த மாணவர்களுக்கு மாலை வணக்கம். உவா மாகாண கல்வி அமைச்சு, உவா சமூக வானொலி ஆகியன இணைந்து செயற்படுத்தப்படுகின்ற உவா குருகுலம் வானொலி கல்வி நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வகையில் நான் திருச்செல்வம் நவனிதகான், பயிற்றப்பட்ட இந்து சமய ஆசிரியர், அப்புதலை தமிழ் மத்திய கல்லூரி. அன்பான மாணவர்களே, இவரிடம் காபோதா சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிருக்கின்ற மாணவர்களுக்காக இன்றைய தினம் நாங்கள் தரம் 11 சைவநெறி பாடத்திலே 19வது பாடலகான சைவ சாதனைகள் என்ற பாடத்தினை நாங்கள் கற்கிருக்கின்றோம். ஆகவே மாணவர்கள் உங்களுடைய பாட புத்தகத்தினையும் அதே போல பயிற்சி கோப்பைகளையும் அருகில் வைத்துக் கொண்டு வழங்கப்படுகின்ற குறிப்புகளை எழுதி கொள்ளுங்கள். அதே போல வினாவப்படுகின்ற வினாக்களுக்கும் விடைகளை எழுதி அதனை உங்களுடைய பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டவுடன் உங்களுடைய இந்து சமய ஆசிரியரிடம் ஒப்படையுங்கள். அவர் அதற்குரிய விடைகளை திருத்தி வழங்குவார் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே நாங்கள் இந்த சைவ சாதனைகள் என்ற பாடத்தினை அவதானிப்பதற்கு முன்பதாக இந்த பாடத்தினுடைய தேர்ச்சியாக அமைவதானது சைவ சித்தாந்த கோட்பாடுகளை விளங்க முயலுதல் என்பதே இதனுடைய தேர்ச்சியாக அமைகின்றது. தேர்ச்சி மட்டங்களாக அமைவதானது சைவ சாதனைகள் என்றால் என்ன என்பதனை மாணவர்கள் அறிந்து கூறுவர். சைவ சாதனைகள் எவை என்பதனை மாணவர்கள் அறிந்து அதனை பட்டியல்படுத்தி காட்டுவர். சைவ சாதனைகளான தீட்சை, அதே போல சைவ நாட்பாதங்கள் மற்றும் குரு லிங்க சங்கம வழிபாடு என்பவற்றின் முக்கியத்துவத்தினை அறிந்து தமது வாழ்வில் கடைபிடிப்பர் என்பதுவே இதனுடைய தேர்ச்சி மட்டங்களாக நாங்கள் குறிப்பிடலாம். அந்த வகையிலே இந்த சைவ சாதனைகள் என்ற பாடத்தினை நாங்கள் ஏற்கனவே தரம் 10 குருலிங்க சங்கம வழிபாடு என்ற பாடத்தினை நீங்கள் மாணவர்கள் கற்றிருப்பீர்கள். ஆகவே அந்த பாடத்தினை தவிர்த்துவிட்டு நாங்கள் இன்றைய தினம் தீட்சை மற்றும் சைவ நாட்பாதங்கள் சம்பந்தமான பாட பரப்புகளை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக தீட்சை பற்றி நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். தீட்சை என்றால் என்ன? விடை தெரிந்த மாணவர்கள் உடனடியாக உங்களுடைய பயிற்சி கோப்பைகளிலே அதற்குரிய விடைகள் எழுதிக் கொள்ளுங்கள். தீட்சி என்றால் என்ன என்பதை நாங்கள் அவதானிக்கும் போது மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது தீட்சி என்று பொருள்படுகின்றது. மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது தீட்சி என்று பொருள்படுகின்றது. அதே போலவே மற்றொரு வரைவிளக்கணமும் காணப்படுகின்றது. பற்றுக்களை அழித்து வீடு பேட்டில் செலுத்துவதும் தீட்சி என்றும் பொருள்படுகின்றது. ஆகவே இந்த இரண்டு வகையான வரைவிளக்கங்கள் காணப்படுகின்றன. இவற்றில் ஒன்றினை நீங்கள் மனம் செய்து வைத்துக் கொண்டால் பரீட்சைகளிலே புள்ளிகளை பெறுவதற்கு இலகுவாக இருக்கும். அந்த வகையிலே இந்த தீட்சியானது 3 வகையாக அவதானிக்கலாம். முதலாவதாக சமய தீட்சி, விசேட தீட்சி, நிர்வாண தீட்சி என்று 3 வகையாக நாங்கள் அவதானிக்கலாம். அதில் முதலாவது தீட்சியான இந்த சமய தீட்சி என்றால் என்ன என்பதை நாங்கள் அவதானிப்போம். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வினா வழங்கப்பட்டிருக்கிறது. தீட்சி என்றால் என்ன என்பது உங்களுக்கு வழங்கப்பட்ட முதலாவது வினா. இரண்டாவது நாங்கள் பார்க்க போகின்றோம் சமய தீட்சி என்றால் என்ன. சமய தீட்சி என்பது ஒருவரை, அதாவது சைவ சமயத்தை சார்ந்த ஒருவரை சைவ சமய என்னும் தகுதிக்கு இட்டு செல்வதே இந்த சமய தீட்சி ஆகும். அந்த வகையிலே இத்தீட்சியை பெற்றுக்கொள்பவர் குருவானவர் தம் சீடருக்கு தூள பஞ்சாட்சரத்தை உபதேசம் செய்வார். அதாவது நீங்கள் ஏற்கனவே தரம் 11 சைவ சாதனங்கள் என்னும் பாடத்திலே இதற்குரிய விளக்கங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அதாவது பஞ்சாட்சரம் என்னும் தலைப்பின் கீழே சூக்கும பஞ்சாட்சரம், அதே போல தூள பஞ்சாட்சரம் என்று 2 வகையாக நாங்கள் இந்த பஞ்சாட்சரத்தை வகைப்படுத்தலாம். அதிலே தூள பஞ்சாட்சரம் என்பது நமசிவாய. இந்த பஞ்சாட்சரத்தையே குருவானவர் சைவ சமயக்கு உபதேசம் செய்வார். இவ்வாறு உபதேசத்தினை பெற்ற அந்த சைவ சமயானவர் தினமும் காலையிலும் மாலையிலும் சந்தியாமந்தனம் எனும் சமய அனுஷ்டானத்தை கடைபிடிப்பது அவசியமாகும். அதே போல முறைப்படி மந்திரங்களை ஓதிக்கொண்டு சிரசு, நெற்றி, மார்பு முதலிய 16 இடங்களிலே திரிபுண்டரமாக திருநீற்றினை தரித்தல் அவசியமாகும். அதே போல தர்ப்பணம், செபம், திருமுறை பாராயணம், சூரிய நமஸ்காரம் போன்ற சமய அனுஷ்டானங்களை தினந்தோறும் கடைபிடித்தல் இந்த தீட்சியை பெற்றுக்கொள்கின்ற இந்த சைவ சமைக்கு உரித்தான பணிகளாக நாங்கள் குறிப்பிடலாம். இதனைத் தொடர்ந்து நாங்கள் இந்த பாடத்தினுடைய இரண்டாவது வினாவை நோக்கி நாங்கள் செல்ல இருக்கின்றோம். அதாவது சமய தீட்சை என்றால் என்ன, இது இரண்டாவது வழங்கப்படுகின்ற வினாவாக நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இதனைத் தொடர்ந்து நாங்கள் இரண்டாவது பகுதியான விசேட தீட்சி சம்பந்தமாக நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். விசேட தீட்சி என்றால் என்ன என்பதை நாங்கள் அவதானிக்கும் போது, அன்பான மாணவர்களே, விசேட தீட்சி என்பது ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், சைவ சமயத்தை சார்ந்த ஒருவரை சைவ சமையாக்குவதற்கு செய்யப்படும் தீட்சை சமய தீட்சி என்று சொல்லப்படுகின்றது. பரந்த மாணவர்களே, விசேட தீட்சி என்பது சிவபுத்திரன் என்னும் தகுதிக்கு இட்டு செல்லும் தீட்சை ஆகும். அதாவது சைவ சமய ஒருவனை சிவபுத்திரன் என்னும் தகுதிக்கு இட்டு செல்லும் தீட்சை விசேட தீட்சி என்று சொல்லப்படுகின்றது. இந்த தீட்சையிலே குருவானவர் தம்முடைய சீடருக்கு சூக்கும பஞ்சாட்சரத்தை உபதேசிப்பார். சூக்கும பஞ்சாட்சரம் என்பது சிவாய் நம என நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அந்த உபதேசத்தினை பெற்றுக்கொண்ட சீடருக்கு ஆன்மார்த்தலிங்க பூசைக்கு என்று எழுந்தருள்விக்கப்பட்ட சிவலிங்கம் ஒன்று வழங்கப்படுகின்றது. இந்த வழங்கப்படும் சந்தர்ப்பத்திலே குருவிடம் அந்த சீடரானவர் ஒரு சத்தியம் செய்து கொடுத்தல் வேண்டும். தினமும் இச்சிவலிங்க மூர்த்தியை பூசித்தன்றி ஒரு துளி நீர் கூட அருந்த மாட்டேன் என்று அவர் அந்த குருவிற்கு சத்தியம் செய்து கொடுத்தல் வேண்டும் என்பதை மாணவர்கள் அறிந்திருத்தல் வேண்டும். அதே போல இந்த தீட்சையை பெற்றுக்கொண்டவர்கள் தினமும் சந்தியாவந்தனம் அதே போல சிவபூசியும் செய்ய வேண்டும். உங்களுக்கு வழங்கப்படுகின்ற நான்காவது வினா, விசேட தீட்சையின் போது சீடரால் குருவிற்கு வழங்கப்படுகின்ற சத்தியம் யாது? அதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற தீட்சியானது நிர்வாண தீட்சை. நிர்வாண தீட்சி என்பது சமய தீட்சை மற்றும் விசேட தீட்சிகளை பெற்றுக்கொண்டு அவற்றினை முறையாக பேணி அவற்றினை முறையாக பயின்று அவற்றிலே பக்குவ முதிர்ச்சி பெற்ற ஒருவனுக்கு சாதகன் என்னும் தகுதியை வழங்குவதற்காக கொடுக்கப்படுகின்ற தீட்சியே இந்த நிர்வாண தீட்சியாகும். இந்த நிர்வாண தீட்சியின் போது சந்தியாவந்தனம் அதே போல சிவபூசை போன்ற அதிகாரங்களோடு அவருக்கு ஞான பூசை செய்யக்கூடிய அதிகாரமும் சாதகனுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஞான பூசி என்று சொல்லப்படுவதானது ஞான நூல்களாகிய சிவ ஆகமங்களையும் சைவ சாத்திரங்களையும் அதே போல பண்டார சாத்திரங்கள் முதலியவற்றை பூசித்தல் ஆகும். பூசித்தல் என்பது அதனை முறையாக ஓதுவித்தல் ஆகும். அதே போல ஞான நூல்களை ஓதியும் பக்குவ சீலருக்கு ஓதுவித்தும் அதனை சிந்திக்க தூண்டுவதும் சிந்தி தாமும் சிந்தித்து நிட்டைக்கூடிய அதனை கடைபிடித்து அதனை தன்னுடைய ஆழ்மனதிலே பதிய செய்து வழிபடுத்துகின்ற முறையே நாங்கள் ஞான பூசி என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே, நாங்கள் பொதுவாக தீட்சையினை அடிப்படையிலே நாங்கள் மூன்று வகையாக மேற்கொள்ளலாம். ஆகவே சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சி என்று நாங்கள் மூன்று வகையாக வகை கொள்ளலாம். இதனைத் தொடர்ந்து மேலும் தீட்சி வழங்குமுறையின் அடிப்படையிலும் நாங்கள் தீட்சியை வகைப்படுத்தலாம். அதற்கு முன்பதாக அன்பான மாணவர்களே, உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அடுத்த வினாவானது, நிர்வாண தீட்சியின் போது சாதகனுக்கு கிடைக்கின்ற அதிகாரம் என்ன? நிர்வாண தீட்சியின் போது சாதகனுக்கு கிடைக்கின்ற அதிகாரம் என்ன? அதனைத் தொடர்ந்து நாங்கள் தீட்சையின் வகைகள், அதாவது நாங்கள் ஏற்கனவே மூன்று வகைகளாக பார்த்திருக்கின்றோம். தீட்சை வழங்குமுறையின் அடிப்படையிலே தீட்சை மேலும் இரண்டாக வகைப்படுத்துகின்றது. ஒன்று நிராதார தீட்சை, அதே போல சாதார தீட்சை. இந்த நிராதார தீட்சை சம்பந்தமாக நாங்கள் இதனைத் தொடர்ந்து ஆராய இருக்கின்றோம். நிர்சக ஆதார தீட்சை, நிராதார தீட்சை, ஆதாரம் இல்லாத குருவிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற தீட்சையை நாங்கள் நிராதார தீட்சி என்று பொதுவாக வரைவிலக்கணப்படுத்தலாம். உங்களுக்கு தெரியுமானவர்களே, அதாவது பசுக்கள் அல்லது ஆன்மாக்கள் மூன்று வகையான மலங்களை பீடித்திருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதாவது ஆணவ மலத்தை மட்டும் கொண்டவர்கள் விஞ்ஞானகலர் என்றும், அதே போல ஆணவமும் கண்மமும் சேர்ந்தவர்களை நாங்கள் பிரயாகலர் என்றும், அதே போல ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலங்களை உடையவர்கள் நாங்கள் சகலர் என்றும் வகைப்படுத்துகின்றோம். இந்த இடத்திலே விஞ்ஞானகலர், அதாவது ஆணவ மலத்தை மட்டும் கொண்டவர்களும் அதே போல பிரயாகலர் ஆணவம் கண்ம மலத்தை மட்டும் கொண்டவர்களையும் இந்த இடத்திலே குருவானவர் எவ்விதமான ஆதாரமின்றி தானே முன்னின்று செய்கின்ற அவருக்கு முத்தியளிக்கின்ற நிலையை நாங்கள் நிராதார தீட்சி என்று நாங்கள் வகைப்படுத்தலாம். இந்த இடத்திலே மேலும் உங்களுக்கு விளக்கமாக கூறுவதானால், அதாவது இன்னொருவருடைய ஆதாரத்தை வேண்டாது, தானே குருவாய் நின்று மலத்தை போக்கி முக்தியளித்தல் நிலையை நாங்கள் இந்த இடத்திலே நிராதார தீட்சி என்று நாங்கள் வகைப்படுத்தலாம். இதனைத் தொடர்ந்து நாங்கள் சாதார தீட்சி சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இந்த நிராதார தீட்சியிலே எந்த
மலத்தினை உடையவர்கள் முக்தியினை பெற்றுக் கொள்வார்கள். நிராதார தீட்சையிலே எந்த மலத்தினை உடையவர்கள் முக்தியினை அடைந்து கொள்வார்கள் என்பது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அடுத்த வினாவாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து நாங்கள் சாதார தீட்சை சம்பந்தமாக பார்க்கின்றோம். சாதார தீட்சை என்பது மாணவர்கள் ஏற்கனவே நாங்கள் விஞ்ஞானகளருக்கும் பிரயாகலருக்கும் நிராதார தீட்சையிலே முக்தி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாதார தீட்சை என்பது மூன்று மலங்களையும் கொண்ட, அதாவது சகலர் என்று அழைக்கப்படுவதற்கு வழங்கப்படுகின்ற தீட்சையே இந்த சாதாரண தீட்சி என்று சொல்லப்படுகின்றது. அதாவது குருவை ஆதாரமாக கொண்டு தீட்சை வழங்குகின்ற காரணத்தால் இது சாதார தீட்சி என்று வழங்கப்படுகின்றது. இந்த நிலையிலே பக்குவ நிலை அடைந்த சகலருக்கு சிவபெருமான் மானுட உடம்பு எடுத்து அவருக்கு செய்கின்ற தீட்சியை நாங்கள் சாதார தீட்சி என்று சொல்லப்படுகின்றோம். அந்த வகையிலே இந்த தீட்சியானது நயன தீட்சை, அதே போல ஸ்பரித தீட்சை, வாசக தீட்சை, திருவடி தீட்சி என்று நாங்கள் வகைப்படுத்தலாம். அதே போல சாம்பவ தீட்சி என்று நாங்கள் குறிப்பிடலாம். அதே போல மேலதிகமாக நாங்கள் நோக்கின்ற போது சாதார தீட்சை மேலும் நான்கு வகையாக நாங்கள் அவதானிக்கலாம். மானசக தீட்சை, சாத்திர தீட்சை, யோக தீட்சை, ஹௌத்திரி தீட்சி என்றும் வகைப்படுத்தலாம். நீங்கள் உங்களுடைய மேலதிகமான விடயங்களை நீங்கள் உயர் வகுப்பிலே இது சம்பந்தமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது சைவ நாட்பாதங்கள் ஆகும். அதுக்கு முன்பதாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அடுத்த வினாவானது, சாதார தீட்சை கிடைக்கின்ற ஆன்மா எது? சாதார தீட்சை கிடைக்கின்ற ஆன்மா எது? உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அடுத்த வினாவாக இதனை குறிப்பிடுத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக சைவ நாட்பாதங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த சைவ நாட்பாதங்கள் என்பதற்கு முன்பதாக இந்த மனித பிறவி எடுப்பதற்கான பயன் என்னவென்றால், இந்த எங்களுடைய இந்த உடம்பு, அறிவதற்குரிய கருவிகள், உலகம், நுகர்வு பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு இறைப்பணி நின்று முக்தி அடைவதற்காகவே நாங்கள் இந்த மனித பிறவி எடுத்திருக்கின்றோம். அதனை நாங்கள் கட்டாயம் அறிந்திருத்தல் அவசியம். அந்த மனித பிறவினை அடைந்து நாங்கள் இறைப்பணியை செய்வதற்காக எங்களுக்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நான்கு வகையான பாதங்கள் துணை நிற்கின்றன. இவை இறைவனை அடைவதற்கு சாதனங்களால் அமைவதால் இவை சைவ சாதனங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஆகவே மாணவர்களே, இந்த சைவ நாட்பாதங்கள் சைவ சாதனங்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அதே போல இறைவனை அடைவதற்கு வழிகளாக அமைவதன் காரணமாக சைவ மார்க்கங்கள் என்றும் இந்த சைவ நாட்பாதங்கள் பொதுவாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த வகையிலே முக்தியிலே நாட்டமுடையவர்கள் அல்லது முக்தியின் மீது விருப்பமுடையவர்கள் சரியை, கிரியை, யோகம் என்பவற்றை பின்பற்றி ஒழுகலாம். அவற்றின் இறுதியிலேதான் நாங்கள் ஞானத்தினை அடையக்கூடியதாக இருக்கும். அதனை மாணவர்கள் நன்றாக அறிந்திருத்தல் வேண்டும். நாங்கள் இதனை ஒரு கனியோடு ஒப்பிடுவதாக இருந்தால், சரியை என்பது அரும்பாக காணப்படுகின்றது, கிரியை என்பது மலராக காணப்படுகின்றது, யோகம் என்பது காய் போன்றும், அதே போல படிப்படியாக அதனுடைய இறுதி நிலையான பழம், அதாவது ஞானம் என்பது பழத்தை குறிப்பதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு காய் உருவாகுவதற்கு அரும்பு, பூ, காய், இறுதியாக ஒரு கனி ஆகிய தேவைப்படுவது போல, நாங்கள் இறைவனை அடைவதற்கு மேற்குறிப்பிட்ட வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றினால் எங்களால் இறைவனை அடையக்கூடியதாக இருக்கும் என்று எங்களுடைய அறிஞர்களும் எங்களுடைய சைவ பெரியார்களும் குறிப்பிடுகின்றார்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற அந்த நான்கு நெறிகளையும் முறைப்படி பின்பற்றி சைவ பெரியார்கள் இறைவனை சென்று அடைந்திருக்கிறார்கள் அல்லது முக்தி அடைந்திருக்கிறார்கள். அந்த வகையில பார்க்கின்ற போது திருநாவுக்கரச நாயனார் சரிய நெறியிலும், திருஞான சம்பந்தர் கிரியை நெறியிலும், சுந்தரர் யோக நெறியிலும், மாணிக்க வாசகர் ஞான நெறியில் நின்றார்கள் என்பது எங்களுக்கு ஒரு அறிந்த விடயமாக உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே நாங்கள் முதலாவதாக சரிய நெறி சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். சரிய நெறி என்றால் என்ன? அதாவது தமது உடம்பினை சிவனுக்கு அர்ப்பிதம் செய்வதே சரிய நெறி என்று பொதுவாக சொல்லப்படுகின்றது. உடம்பினால் இறைவனுக்கு செய்யப்படுகின்ற தொண்டுகள் அனைத்தும் சரிய நெறியை கொண்டதாக காணப்படுகின்றது. இவ்வழிபாட்டிலே சாதகன் அல்லது கீழிருக்கின்ற மனிதனானவன் அடிமையாகவும் இறைவன் ஆண்டவனாகவும் காணப்படுகின்றான். அந்த நெறியை நாங்கள் அடிமை நெறி என்றும் குறிப்பிடுவோம். அதே போல தாச மார்க்கம் என்றும் குறிப்பிடுவோம். இந்த தாச மார்க்கத்தின் போது எங்களுடைய ஆணவத்தினுடைய தடிப்பு, அதாவது ஆணவத்தினுடைய அளவு படிப்படியாக
குறைக்கப்படும். இந்த சரிய நிதியை நாங்கள் பொதுவாக கோயிலை கூட்டி சுத்தம் செய்தல், மெழுகுதல், பூ எடுத்தல், பூமாலை கொடுத்தல், சிவருமானை புகழ்ந்து பாடுதல், கோயிலில் திருவிளக்கு ஏற்றுதல், நந்தவனம் அமைத்தல், அதே போல சிவனடியார்களுக்கு பணிவிடை செய்தல் முதலியவற்றில் இந்த சரிய தொண்டுகளாக நாங்கள் பொதுவாக கருத்தில் கொள்ளலாம். அன்பான மாணவர்களே, இது உங்களுக்கு தெரிந்திருக்கும், சாதாரணமாக எங்களுடைய உடம்பின் ஊடாக செய்யப்படுவதன் காரணமாக இந்த வகையான பணிகளை செய்வதன் ஊடாக நாங்கள் இறைவனை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நெறியிலே பின்பற்றுவோர்கள் சாலோக முக்தியை அடைவதாக குறிப்பிடப்படுகின்றது. சாலோக முக்தி என்பது சிவனுடைய உலகத்திலே இருக்கின்ற தன்மை கொண்டதாக காணப்படும். ஆகவே மாணவர்களே, இந்த நெறியை நாங்களும் பின்பற்றினால் நாங்கள் சாலோக முக்தியினை அடையக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். நெறி என்பது இலகுவாக எங்களால் செய்யக்கூடிய ஒரு முறையாக நாங்கள் கொள்ளலாம். அதற்கான காரணம், எல்லோராலும் செய்யக்கூடிய பணியே இந்த சரிய நெறியாகும். ஆகவே இந்த சரிய நெறியிலே குறிப்பாக அப்பர் சுவாமிகள் இந்த சரிய நெறியை முறையாக பின்பற்றி தாச மார்க்கத்தின் ஊடாக இறைவனை அடைந்ததாக பொதுவாக நாங்கள் கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த சரிய நெறி சார்ந்த ஒரு வினாவும் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றது. சரிய நெறியின் ஊடாக அடையக்கூடிய முக்தி எது? அன்பான மாணவர்களை, உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அடுத்த வினா, சரிய நெறியின் ஊடாக கிடைக்கப்படுகின்ற முக்தி எது? இதனைத் தொடர்ந்து நாங்கள் அவதானிக்க இருப்பது கிரியை நெறி சம்பந்தமாக. கிரியை நெறியை உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த நெறியிலே கிரியையின் இந்திரியங்களை சிவர்ப்பிதம் செய்கின்ற ஊடாக சிவார்ப்பிதம். அன்பான மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் அவதானிக்க இருப்பது கிரியை நெறியாகும். கிரியை நெறி என்பது இந்திரியங்களை சிவார்ப்பிதம் செய்கின்ற முறைமை கிரியை நெறி என்று நாங்கள் சொல்வோம். அதாவது இந்த நெறியிலே அருவுருவ திருமணியை நோக்கி செய்யும் வழிபாடே கிரியை நெறி என்றும் நாங்கள் பொதுவாக வரைவிலக்கணப்படுத்தலாம். அத்தோடு இதில் இருக்கின்ற மார்க்கமானது சட்புத்திர மார்க்கமாகும். சட்புத்திர மார்க்கம் என்பது சாதகன் தன்னை மகனாகவும் இறைவனை தந்தையாகவும் கொண்டு வழிபடுகின்ற முறையை நாங்கள் இந்த இடத்திலே சட்புத்திர மார்க்கமாக நாங்கள் கொள்ளலாம். இந்த கிரியை நெறியிலே பின்பற்றுவர்கள் கீழ்வரும் பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிவலிங்க பூஜையினை செய்வார்கள், திருமுறைகளை ஓதுவார்கள், அதனை துதிப்பார்கள், திருவைந்தெழுத்து மந்திரத்தை செவிப்பார்கள், விரதங்களை அனுஷ்டிப்பார்கள், உண்மை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், மனம் வாக்கு காயம் இந்த மூன்று விடயத்திலும் தூய்மையாக வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், பிற உயிர்களிடம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், அன்னதானம் செய்தல், ஆன்மா சுத்த செய்தல் முதலிய நெறியில் நூடாக இவர்கள் இறைவனை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த நெறியிலே அடைந்த ஒருவர் அடையக்கூடிய முக்தியானது சாமீப முக்தி என்று சொல்லப்படுகின்றது. சாமீப முக்தி என்பது சிவனோடு அருகில் இருத்தல். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் சாலோக முக்தி என்பது, அதாவது சரிய நெறியிலே பார்த்தோம் சாலோக முக்தி என்பது இறைவனுடைய உலகத்தில் இருக்கக்கூடியதாக இருந்தது. இந்த சாமீப முக்தியிலே சிவனோடு அருகில் இருக்கின்ற தன்மை கிடைக்கின்றது. ஆகவே இதற்கு இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கிரியை நெறியினூடாக நான் என்னும் அகங்காரம், அதாவது நான் என்னால் செய்ய முடியும், நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்ற ஒரு அகங்காரம் எப்போதும் மனிதர்களே காணப்படும். அந்த நான் என்னும் அகங்காரத்தையும் எனது என்னும் மமகாரத்தையும் தகர்க்கும் நெறியாக இந்த கிரிய நெறி காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இதிலே இருக்கின்ற இந்த நெறியினூடாக இறைவனை அடைந்தவர்களாக நாங்கள் திருஞான சம்பந்தரை பொதுவாக நாங்கள் குறிப்பிடக்கூடியவராக இருக்கின்றது. அன்பான மாணவர்களே, கிரிய நெறியினுடைய வினாவானது கிரியை நெறியினுடைய மார்க்கம் எது? கிரியை நெறியினுடைய மார்க்கம் எது? அதனைத் தொடர்ந்து நாங்கள் அவதானிக்க வேண்டிய நெறியானது யோக நெறி. சாதகன் தன் மனம் முதலிய அகக்கருவிகளை சிவனுக்கு அர்ப்பிதம் செய்வதுவே யோக நெறியாகும். அதாவது அருவ திருமேனியை நோக்கி செய்யும் வழிபாடே யோக நெறி என்று சொல்லப்படுகின்றது. இந்த வகையிலே யோகம் என்றால் என்ன என்ற ஒரு வினா மாணவர்களுக்கு எழக்கூடும். யோகம் என்பது சேர்க்கையாகும். சேர்க்கை என்பது இறைவனோடு சேர்ந்திருத்தலை குறிப்பதாக அமைகின்றது. அந்த இறைவனோடு சேர்ந்திருப்பதற்காக அந்த சாதகனானவன் எட்டு வகையான யோகங்களை செய்தல் அவசியமாகும். அதாவது எட்டு வகையான பயிற்சியை முறையாக செய்வதனூடாக இந்த யோக நிலையினூடாக இறைவனை அடையக்கூடியதாக இருக்கிறது. அந்த எட்டு வகையான யோகமானது அட்டாங்க யோகம் என பொருள் கொள்ளப்படுகின்றது. அதாவது யமம், நியமம், ஆசனம்,
பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற இந்த 8 வகையான பயிற்சிகளை செய்து இறைவனை அடையக்கூடியதாக உள்ளது. இந்த நிலையிலே சமாதி நிலை, அதாவது 8வது நிலையான சமாதி நிலையிலே உடல் மரக்கட்டை போல உணர்வின்றி இருக்க, மனமானது பொறிப்புலன்களின் தடுமாற்றிலிருந்து விடுபட்டு சிவசோதியிலே பொருந்தி இருக்கும். உடலானது உங்களுக்கு தெரியும் மரக்கட்டை போல உணர்வின்றி இருக்கும். அதே நேரத்திலே மனமும் பொறிவழிகளிலே இருந்து தடுமாறாமல் சிவசோதியிலே பொருந்தி இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த யோக நெறியிலே இருப்பவர்கள் சகமார்க்கம் என்று அழைக்கப்படுகின்றது. சகமார்க்கம் என்பது தோழமை என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இறைவனை தோழனாக கருதி அன்பு செய்கின்ற முறைமையே இந்த யோக நெறியினுடைய சகமார்க்கம் ஆகும்.
இந்த நிலையிலே இந்த யோக நெறியை கொண்டவர்கள் சார்பு முக்தியை பெறுபவர்களாக கொள்ளப்படுகின்றது. அதாவது சிவனது உருவத்தை பெறுதலாகிய முக்தியான சார்பு முக்தியை பெறுபவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நிலையை நாங்கள் நோக்கின்ற போது சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை தோழனாக பாவித்து சகமார்க்கத்தில் நின்று சார்பு முக்தியை பெற்றுக் கொண்டவர்களாக நாங்கள் குறிப்பிடலாம். இதனை தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது ஞான நெறியாகும். அதற்கு முன்பதாக நாங்கள் உங்களுக்கு யோக நெறியிலே வழங்கப்படுகின்ற வினாவாக அட்டாங்க யோகங்களை குறிப்பிடுக, இது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற யோக நெறியினுடைய வினாவாக கருத்தில் கொள்ளவும். இதனைத் தொடர்ந்து நாங்கள் ஞான நெறி சம்பந்தமாக அவதானிக்க இருக்கின்றோம். அதாவது ஞான நெறி என்பது ஆன்மாவாகிய தன்னை சிவர்ப்பிதம் செய்வதுவே ஞான நெறி என்று சொல்லப்படுகின்றது. அன்பான மாணவர்களே, அதனைத் தொடர்ந்து நாங்கள் அவதானிக்க இருப்பது ஞான நெறி. ஞான நெறி என்பது என்ன? அதாவது ஆன்மாவாகிய தன்னை சிவார்ப்பிதம் செய்தல் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது நாங்கள் நோக்குகின்ற போது சிவனை அருவம், அருவுருவம், அதே போல உருவம் என்று நாங்கள் 3 திருமேனிகளாக நாங்கள் அவதானித்திருந்தோம். ஆனால் இந்த இடத்திலே இந்த 3 திருமேனிகளையும் கடந்து சச்சிதானந்த பிளம்பாய் நீக்கமர எங்கும் நின்றிருக்கும் திருமேனி உடையவராக கண்டு அறிவால் வழிபடுதல் ஆகும். அதாவது அருவ நெறியிலும் இல்லாமல், உருவத்திலும் இல்லாமல், அருவுருவ நிலையிலும் இல்லாமல் இறைவனை சச்சிதானந்த ரூபியாக அவதானித்து வழிபடுகின்ற முறையை நாங்கள் ஞான நெறி என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இந்த வழிபாட்டில் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் என்னும் 4 அங்கங்கள் உள்ளன. இந்த நெறியை கடைபிடிப்போர் சன்மார்க்க என்று சொல்லப்படுகின்றது. சன்மார்க்கம் என்பது இறைவனை தலைவனாகவும் அதே போல தன்னை தலைவியாகவும் கொண்டு குறிப்பிடப்படுகின்றது. அதே போல இந்த இடத்திலே வந்து நாங்கள் ஒரு விடயத்தினை குறிப்பிடல் வேண்டும். அதாவது அன்பினுடைய மேலீட்டால் தான் இந்த நிலை ஏற்படக்கூடியதாக குறிப்பிடப்படுகின்றது. அன்பினுடைய மேலீட்டால் தான் தன்னை மறந்து இறைவனை தலைப்படும், இறைவனுடைய தலைவியாக கருதி நாங்கள் இந்த நிலையிலே வழிபடக்கூடியதாக உள்ளது. ஆகவே இந்த 4 வகையான சாதனங்களுள் தலையானது நாங்கள் குறிப்பிடுவது இந்த ஞான நெறியை நாங்கள் குறிப்பிடலாம். அன்பான மாணவர்களே, இதனை தொடர்ந்து நாங்கள் இந்த ஞான மார்க்கத்தில் அங்கங்களாக குறிப்பிடப்படுகின்ற கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டைக்கூடல் என்பவற்றினை ஒரு படிநிலையாக அவதானிக்கலாம். அந்த படிநிலையிலே முதலாவதாக கேட்டலை நாங்கள் குறிப்பிடலாம். கேட்டல் என்பது வேத சிவ ஆகமங்கள் முதலான சமய நூல்களில் கூறுகின்ற விடயங்களை ஆராய்ந்தல் என்று பொருள்படுகின்றது. அந்த ஆராய்ந்த விடயங்களில் காணப்படுகின்ற உண்மைகளை ஏனைய சமயங்களில் கூறப்படுகின்ற கருத்துக்களின் உண்மைகளை அறிந்து அதனை சிந்தித்தலே 2வது ஆக சொல்லப்படுகின்ற சிந்தித்த நிலை என்று கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து பதி, பசு, பாசம் ஆகிய 3 பொருட்களினுடைய இயல்புகளை தனித்தனியாக வகுத்தறிந்து அதே போல பாசத்திற்கும் பசுவிற்கும் தலையாக விளங்குகின்ற சிவனுடைய சிறப்பியல்புகளை சிவ ஆகம நெறியின் கீழாக அறிந்து மேலான நெறியாக சிவ ஆகம நெறியை கொள்வதேவே தெளிதல் என்று நாங்கள் குறிப்பிடலாம். அதன் பிறகு அவ்வாறு தெளிந்த பின் அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் என்னும் வேற்றுமையின்றி சிவத்துடன் அத்திவிதமாய் கலந்து நிற்றல் நெட்டை கூடல் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த இடத்திலே சிவனுடைய அல்லது இறைவனுடைய நிலையை அறியாது இருக்கின்ற நிலையை இந்த நான்காவதாக சொல்லப்படுகின்ற நெட்டைக்கூடல் என்பதை உணர்த்தக்கூடியதாக உள்ளது. அந்த வகையிலே இந்த ஞான வழிபாட்டை அடையக்கூடியவர்கள் சிவசாயுச்சியம் என்னும் பரமுக்தியை பெறுவர். ஏனி நெறிகள் இருப்பவர்கள், அதாவது சரியை, கிரியை, யோகம் ஆகிய மூன்று நெறிகளையும் இருப்பவர்கள் பகத முக்தியை அடையவர்களாக இருப்பார்கள். இந்த வகையிலே மெய்நூல்கள் இவ்வாறான ஒரு கருத்தினை குறிப்பிடுகின்றது. அதாவது ஞானம் கைகூடுவதற்கு சத்குருவின் அருள் இன்றியமையாததாக காணப்படும். ஆன்மாவானது பக்குவ அடைந்த நிலையிலே சிவனே மானுட வடிவிற் குருவாக வந்து தீட்சை கொடுத்து முக்தி அருள்வான் என்று மெய்நூல்கள் கூறுகின்றன. இந்த வகையில் நாங்கள் நோக்குகின்ற போது மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் ஆன்மாவானது சார்ந்ததன் வண்ணம் என்று குறிப்பிடப்படுகின்றது. பதியோடு இருக்கின்ற போது பதியினுடைய இயல்புகளையும், பாசத்தோடு இருக்கின்ற போது பாசத்தோடு இயல்புகளை கொண்டதாக காணப்படும். ஆன்மாவானது பாசத்தோடு இருக்கின்ற நிலையிலே, அதாவது பெத்த நிலையிலே, அசத்தை சார்ந்து அசத்தையே காணும். அதே போல தன்னையும் அசத்தாகவே காணும். அவ்வாறிருந்த ஆன்மா முக்தி நிலையை அடைகின்ற போது சத்தை சார்ந்து சத்தையே காணும். அது உயர்நிலையை அடைந்து உடலோடு கூடியிருக்கும் நிலை சீவன் முக்தி எனப்படுகின்றது. அதாவது இந்த ஆன்மாவானது பாசங்களோடு சேர்ந்திருந்து பெத்த நிலையை அடைந்து பெத்த நிலையிலிருந்து முக்தி நிலையை அடைகின்ற சந்தர்ப்பத்திலே அது அதனுடைய அந்த சத்தை சார்ந்து சத்தையை கண்டு உயர்நிலையை அடைகின்ற போது உடலோடு கூடியிருக்கின்ற அந்த நிலையானது சீவன் முக்தி என்று சொல்லப்படுகின்றது. இந்த சீவன் முக்தியை அடைந்தவர்கள் உடம்பு பிரியும் போது சிவத்துடன் இரண்டர கலந்து பேரின்பம் அனுபவிப்பர் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த வகையிலே இந்த ஞான நெறியிலே பின்பற்றியவர்களாக நாங்கள் குறிப்பாக மாணிக்க வாசகரை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அவர் அடைந்த முக்தியாக சிவசாயுச்சியத்தையும் குறிப்பிடலாம். அந்த வகையிலே அவருடைய சிவபுராணத்திலே இவ்வாறான ஒரு கருத்து குறிப்பிடப்படுகின்றது. சித்தம் மலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட தன் என்று ஒரு வரியினை குறிப்பிடுகின்றன. அதாவது ஞான குருவாய் புகழும் போது தன்னுடைய மலத்தினை அறிவித்து என்னை சிவமாக கருதி என்னை ஆண்ட இறைவா என்று இந்த இடத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே அன்பான மாணவர்களே, இந்த ஞான நிலையை அடைந்தவர்கள் இறைவனோடு கலந்து ஐக்கியமாவார்கள் என்று நாங்கள் பொதுவாக வரைவிலக்கணப்படுத்தலாம். உங்களுக்கு இந்த சைவ சாதனைகள் என்ற பாடப்பரப்பு உங்களுக்கு முழுமையாக விளக்கப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே மாணவர்கள் வினாக்களுக்கு விடை எழுதுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த குறிப்பாக பல்தேர்வு வினாக்கள், அதே போல கட்டைப்பு வினாக்களிலே இவ்வாறான வினாக்கள் வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்கள், நான் வழங்கிய வினாக்களுக்கு விடைகளை முறையாக எழுதினால் இந்த பகுதியிலே அதிகூடிய புள்ளிகளை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அத்தோடு மாணவர்கள் குறிப்பாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த பயிற்சி நிகழையும் செய்து உங்களுடைய பாட ஆசிரியரிடம் ஒப்படைத்து அதனையும் திருத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மேலதிகமாக சில வினாக்களையும் நான் வழங்க ஆவலாக இருக்கின்றேன். அந்த வகையிலே நாங்கள் இந்த மார்க்கங்கள், அதாவது நான்கு வகையான மார்க்கங்கள், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற மார்க்கங்களிலே அடையக்கூடிய முக்தி அடைந்தவர்கள் எந்த வகையான முக்தியினை பெற்றுக் கொண்டார்கள் என்பதனை குறிப்பிட்டு உங்களுடைய வகுப்பு இந்து சமய ஆசிரியரிடம் அந்த விடைகளை காண்பித்து திருத்திக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக் கொள்வதோடு மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.